சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
அன்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
பிரியமானவர்களே, இன்று நாம் பிரசங்கியின் புத்தகம் இறுதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே பிரசங்கி 12 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். வயது காலத்திலே நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அவர் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார். பிரசங்கி 12:4 பாருங்கள். இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு என்ற வாக்கியம் காதின் கேட்கிற தன்மை குறைந்து வருகிறதை குறிக்கிறது. வயதாகும் பொழுது காது கேட்கும் தன்மையும் குறைந்து போகும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனிதருக்கு வயதானபடியினாலே காது கேளாது போய்விட்டது. எனவே அவர் காது கேட்பதற்கான உபகரணத்தை தன் காதில் மாட்டிக்கொள்வார். இவர் காலையிலே எழுந்தவுடன் தன் வீட்டு தோட்டத்திலே சில வேலைகளை செய்வார். ஆனால் அவருடைய மனைவிக்கு இது பிடிக்காது. எனவே இவர் அந்த தோட்டத்திலே பணி செய்யும் பொழுது அவருடைய மனைவி வந்து தினமும் திட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவர் எந்த மாற்றமும் இல்லாமல் தான் விரும்பினதை செய்து கொண்டே இருப்பார். ஒருமுறை அந்த மனைவி, நான் இவ்வளவு சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கிறீர்களே என்று சத்தமாக கூறிக்கொண்டே பக்கத்தில் வந்து அவர் காதை பார்த்தார்கள். அங்கே அவர் காது கேட்கும் கருவியின் தொடர்பை எடுத்துவிட்டு இருந்தது அப்பொழுதுதான் தெரிந்தது. எனவே அவருடைய மனைவி காலையிலே அவர் தோட்ட வேலை செய்யும் பொழுது திட்டும் போதெல்லாம் அதை எடுத்து விட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்தது. நமக்கு வயதாகும் பொழுது காதின் கேட்கும் திறன் குறைகிறது. இயந்திர சத்தம் என்பது பெண்கள் மாவு அரைக்கும் பொழுது ஏற்படும் சத்தத்தை குறிக்கிறது. இந்த சத்தமும் வயதான காலத்திலே கேட்கிறதில்லை என்கிறார். முன்பு வாலிப வயதிலே கேட்ட இந்த சத்தங்கள் இப்பொழுது அவ்வளவாக கேட்கிறதில்லை. அடுத்ததாக குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வயதான நிலைமையிலே மனிதர்களுக்கு நல்ல உறக்கம் வருகிறதில்லை. எனவே சின்ன சின்ன காரியங்களும் அவர்களை எழுப்பி விட்டு விடுகிறது. வாலிப வயதிலே சிலர் மலையே அவர்கள் மீது வந்து விழுந்தாலும் எழுந்திருக்க முடியாதபடி தூக்கத்தில் மூழ்கியிருப்பார்கள். ஆனால் முதிர் பருவம் வரும்பொழுது குருவியின் சத்தமும் அவர்களுக்கு இடைஞ்சலாகி போய்விடுகிறது. அடுத்ததாக கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் என்று வசனம் சொல்லுகிறது. இது குரலில் ஏற்படுகிற தடுமாற்றத்தையும் குரலில் குறைந்து வரும் வலிமையையும் குறிக்கிறது. முன்பு இளைஞராய் இருந்தபொழுது நல்ல குரல் வளத்தோடு பாடிக்கொண்டிருந்தவர்களின் அந்த இனிமை இப்பொழுது வயதான காலத்திலே இருக்கிறதில்லை. பேச்சிலே தடுமாற்றம் உண்டாகிறது. வயதான காலங்களிலே இருதயத்தில்தான் கர்த்தரை துதித்து பாட முடிகிறது. ஏனென்றால் கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்துள்ள வசனங்களிலேயும் சாலமோன் முதிய பருவத்தை குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 12:5, மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்றுப்போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். இந்த வசனத்தின் துவக்கத்திலே மேட்டுக்காக அச்சம் உண்டாகி என்று பார்த்தோம். வாலிப வயதிலே மேடுகளை தாண்டி உயரங்களையெல்லாம் கடந்து வேகமாய் செல்ல இயலும். அவ்வாறு நம்முடைய இள வயதில் நாம் செய்திருக்கலாம். ஆனால் முதிர் வயதை அடைய அடைய தூரத்திலே காண்கிற மேட்டை கண்டவுடனேயே பயம் உண்டாகிறது. நான் எவ்வாறு அதிலே ஏறி இறங்கப் போகிறேனோ என்ற அச்சம் உண்டாகிறது. ஏனென்றால் கால்களிலே பலனில்லை. அடுத்து வழியிலே பயங்கள் தோன்றி என்று பார்க்கிறோம். இது பயணத்தை குறித்த பயத்தை குறிக்கிறது. வாலிபர்கள் பயணம் செய்வதற்கு உலகை சுற்றி போவதற்கு மிகவும் விரும்புவார்கள். ஆகவே அவர்கள் தொடர்ந்து பல நாட்கள் வேண்டுமென்றாலும் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு களைப்பை தராது. ஆனால் முதியவர்கள் ஒரு நாள் பயணத்தை குறித்து பயப்படுவார்கள். காரணம், அதனால் அவர்களுக்கு அதிக களைப்பும் உடலிலே சில பலவீனங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே அவர்கள் வாலிப வயதிலே பயணம் செய்தது போல இப்பொழுது பயணம் செய்ய விரும்புகிறதில்லை. வழியிலே பயங்கள் தோன்றும். தொடர்ந்து வாதுமை மரம் பூ பூத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாதுமை மரத்தினுடைய பூ வெள்ளை நிறத்திலே இருக்கும். அதைப்போல பெரியவர்களுக்கு தலைமுடி வெள்ளை நிறமாய் மாறிவிடும் இல்லையா? அடுத்ததாக வெட்டுக்கிளியும் பாரமாகி. வெட்டுக்கிளி எப்படி பாரமாக முடியும்? முதிர் வயது வரும்பொழுது சிறிய காரியமாயினும் அது பாரமாய் போய்விடுகிறது. முன்பு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் வேகத்தோட செயல்பட்டவர்கள் வயது சென்றவர்களாகும் பொழுது அதை செய்ய முடியாதபடி களைப்படைந்து விடுகிறார்கள். முதிர் வயதானவர்கள் தங்கள் பேர குழந்தைகள் வந்தால் மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்வார்கள். அதுவும் சில மணி நேரங்கள்தான். பின்னர் அந்த பிள்ளைகள் எப்பொழுது ஊருக்கு செல்வார்கள் என தங்கள் மனதிற்குள்ளே எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதுவும் பாரமாய் தெரிய ஆரம்பித்துவிடும். காரணம், அவருடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனம், பொறுமையின்மை. சிறிய சிறிய காரியமும் பாரமாயி அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறதாகிறது. பசி தீவனமும் அற்றுப்போகாததற்கு முன்னும், அதாவது விருப்பம் முற்றிலும் குறைந்து போகிற நிலைமை. நீங்கள் வாலிப வயதிலே கொண்டிருந்த ஒரு காரியத்தை பற்றிய விருப்பம் இப்பொழுது இருக்கிறதில்லை. எந்த புதிய ஒரு காரியத்தையும் எடுத்து செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு வருகிறதில்லை. இறுதியாக மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் என்று சொல்லப்படுவது மரணத்திற்கு பின் நித்தியத்தை குறிக்கிறது. அதாவது மரணம் நிகழும் முன்னர் பூமியிலே சில காரியங்களை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் என்று சாலமோன் சொல்லுகிறார். பிரசங்கி 12:6 வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. இந்த வசனத்திலே உடலில் உள்ள சில முக்கியமான உறுப்புகளை பற்றி பார்க்கிறோம். வயதான காலத்திலே இவைகள் தங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தி விடுகிறதை பற்றி இங்கே சொல்கிறார். முதலாவது கூறப்படும் வெள்ளை கயிறு தண்டுவடத்தை குறிக்கிறது. அடுத்தது பொன் கிண்ணி என்பது தலையை குறிக்கிறது. அந்த தலை மூளைக்கு கிண்ணி போன்று இருக்கிறது. ஒருவர் வயதானவராய் மாறும்பொழுது அவருடைய மூளையின் செயல்பாட்டின் வேகம் குறைகிறது. சால் என்பது நுரையீரலை குறிக்கிறது. இதையடுத்து உருளை என்று சொல்லப்படுவது இருதயத்தை குறிக்கிறது. துறவண்டையில் உருளை நொறுங்கி விடுவது என்பது உடலில் உள்ள உறுப்புகளுக்கு இரத்தத்தை அனுப்புவதை இருதயம் நிறுத்திவிடுவதை குறிக்கிறது. இவை எல்லாமே வயதான காலத்திலே ஏற்படும் உடல் நல குறைபாடுகளையும் உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிலே ஏற்படும் தளர்ச்சியையும் குறிக்கிறது. இந்த முக்கியமான உறுப்புகளின் செயல்பாடு நின்று போகும்பொழுது ஒரு மனிதனின் மரணம் நிகழ்கிறது. பிரசங்கி 12:7 பாருங்கள். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் செல்கிறது என்பதே வேதம் போதிக்கும் உண்மை. சிலர் ஆத்மா உறங்கிக் கொண்டிருக்கும் என்று கூறுவார்கள். அப்படியல்ல, நம்முடைய சரீரம்தான் உறங்கிக் கொண்டிருக்கும், ஆனால் ஆவியோ தேவனிடத்திற்கு செல்லும். புதிய பாட்டிலே 2 கொரிந்தியர் 5:8 பாருங்கள். நம் சரீரத்தை விட்டு நம் மரணத்தின் மூலம் வெளியே சென்றுவிட்டால் கர்த்தரிடத்திலே குடியிருக்கும்படி சென்று விடுவோம் என்று உறுதியாக சொல்கிறது. நம்முடைய ஆவி உடனே தேவனிடத்திற்கு சென்று விடுகிறது. இந்த சரீரமானது ஒரு கூடாரம் மட்டுமே, அதாவது தற்காலிகமான ஒரு குடிசை, நம்மை மூடியிருக்கிற ஒரு ஆடை போன்ற சரீரம். இதை விட்டுவிட்டு நம்முடைய ஆத்மா தேவனோடு இருக்கும்படி செல்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியான ஆடம்ஸ் என்பவரிடத்திலே அவர் வயதான காலத்திலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சிலர் கேட்டார்கள். அதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், ஆனால் நான் வசிக்கிற இந்த வீடுதான் மிகவும் உடைந்து போகின்ற நிலைமையை அடைந்துவிட்டது. வெகு சீக்கிரத்திலே இந்த வீட்டை காலி செய்து விடுவேன் என்று தன் சரீரத்தை பற்றி கூறினாராம். அவ்வாறு அவர் கூறிய பின்னர் விரைவிலே மறித்து விட்டார். இது எவ்வளவு சரியான ஒரு ஓவியம் இல்லையா? பிரசங்கி 12:8 மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். வாலிப சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் இம்மைக்காகவும் இந்த தற்காலிக உலகத்திற்காகவும் சிற்றின்பங்களுக்காகவும் வாழ்க்கை நடத்துவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வெறுமையாகவே இருக்கும். ஒரு நாளிலே உங்கள் கை நிறைய வெறும் சாம்பலே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நித்திய வாழ்வு உங்களை விட்டு தூரமாய் போய்விடும். ஒருவர் இதை மிக அழகான பாடல் வடிவிலை தருகிறார். நான் குழந்தையாயிருந்தபொழுது அழுதேன், சிரித்தேன், காலம் ஊர்ந்தது. நான் இளைஞனாயிருந்தபொழுது கனவில் மிதந்தேன், பேசினேன், காலம் நடந்தது. நான் முழு மனிதனான போது காலம் ஓடியது. நான் வயதான பொழுது காலம் பறந்தது. சீக்கிரத்தில் நான் பயணப்படுவேன், காலம் சென்று விட்டது என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, காலத்தின் வேகத்தை பார்த்தீர்களா? சங்கீதக்காரன் சொல்லும்பொழுதும் சங்கீதம் 90:12 நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஞானமாயிருக்கிறார். மற்றொரு பாடலையும் கவனிப்போம். வயதான காலத்தை குறித்து ஒருவர் யோசித்தவராக இவ்வாறு எழுதியிருக்கிறார். நான் முதியவனாகிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீரே அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. வாலிபத்தி இப்பொழுது அணைய ஆரம்பிக்கிறது. கடந்த கால நினைவுகளை அசை போடுகிறேன். நல்ல முதிர் பருவத்தை இழப்பதை பற்றி பேசுகிறேன். நான் மிக்க மனப்பாங்கும் கட்டுப்பாடும் கொண்டிருந்தேன். என்னுடைய வேதனைகளை மறைக்கவும் என் தவறுகளை உணரவும் உதவும் கர்த்தாவே. என்னை கசப்பான, கீழ்த்தரமான, கடினமானவனாக வைக்காமல் இனிமையானவனாக அமைதியானவனாக மனப்பழுவற்றவனாக வையும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். இது எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஜெபம் இல்லையா? நாம் முதிர் வயதிலும் இனிமையானவர்களாக வளரவும் காணப்படவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரசங்கி 12:9-11 வரை வாசிக்கிறேன். மேலும் பிரசங்கி ஞானவானாயிருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. நாம் பழைய அனுபவங்களையும் ஞானத்தையும் எந்த விதத்திலும் அவமதித்துவிடக் கூடாது என்று சொல்கிறார். ஏனென்றால் அதில் அநேக ஆசீர்வாதங்கள் பொதிந்திருக்கின்றன. அதேபோல நாம் போதிக்கப்படும் பொழுது மறுப்பு தெரிவிக்காமல் அந்த போதனைக்கு கீழ்ப்படிய வேண்டியதும் அவசியம். போதனையானது சத்தியமாயிருக்கிறது. ஒரே மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவால் அருளப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 12:12 பாருங்கள். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. நம் முன்னரே சிந்தித்தது போல கல்வியானது வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாது. நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உதவி செய்யும். வேதத்தில் எண்ணிக்கையில் அடங்கா புத்தகங்கள் இல்லை. 66 புத்தகங்கள் தான் இருக்கின்றன. இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையுள்ள புத்தகங்களிலிருந்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தீர்வையும் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் தருவதே இந்த வேதாமத்தின் சிறப்பு. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பையை தரும். அதிக வேத தியானமோ ஆத்மாவிலே செழுமையையே தரும். இதனைத் தொடர்ந்துள்ள வசனங்களிலே சாலமோன் தான் செய்த ஆய்வுகளின் முடிவுகளை வெளியிடுகிறார். பிரசங்கி 12:13, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயப்படு. இதுவே நீதிமொழிகளின் புத்தகத்தின் செய்தியும் இந்த புத்தகத்தின் செய்தியுமாகும். சாலமோன் சூரியனுக்கு கீழே வாழ்ந்து மேற்கொண்ட எல்லா சோதனைகளின் முடிவும் இதுதான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்திரு. அதாவது கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்துவதையே இது குறிக்கிறது. இதுவே ஞானமான செய்கையாகும். அடுத்ததாக கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நம் இரட்சிப்பிற்காக நாம் கர்த்தருடைய கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே. எந்த காலத்தைச் சேர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் இதுவே சட்டம். இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். காயின் கீழ்ப்படிதலினாலே தேவனுக்கு ஆட்டை கொண்டு வந்தான். ஆபிரகாமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே அல்லது தேவாலயத்திலே பலி செலுத்துவதன் மூலமாக தேவனிடத்திலே சேர்ந்தார்கள். இவைகள்தான் கீழ்ப்படிதல். ஆனால் நமக்கோ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. பிரசங்கி 12:14 பாருங்கள். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன் பாவியாயிருக்கிறான். ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். இவர் நம்முடைய நியாய தீர்ப்புக்காக மரித்தார். எனவே நம்முடைய பாவங்களுக்குண்டான நியாய தீர்ப்பினால் உண்டாகிற தண்டனையை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்முடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக் கொள்கிறார். இல்லையென்றால் வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்காக நாம் அதற்கு முன் வர வேண்டியவர்களாயிருக்கிறோம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டியரை நினை என்று பிரசங்கி 12:1 சொல்லப்பட்டது. ஏன்? இதிலே ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறது. வாலிப வயதிலே ரட்சிக்கப்படுவது ஒரு சிறந்த காரியமாகும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாலிப வயதிலேயே தேவனுக்கு அர்ப்பணித்து காணிக்கையாக கொடுப்பதனாலே தேவனுடைய நாமம் மிக அதிகமாய் மகிமையடையும். ஒரு கணக்கெடுப்பை பார்க்கும்பொழுது அநேக வாலிபர்களே இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறது. இதனால் முதியவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட முடியாது என்பது அர்த்தமல்ல. அநேகர் தங்களுடைய முதிர் வயதிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இதற்காகவும் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆனால் நாம் வயது முதிர்ந்த காலம் வரும் வரை அதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, உங்களுக்கு ஒருவேளை 30 வயதுதான் ஆயிருக்கலாம், அல்லது 40 வயதுதான் ஆயிருக்கலாம். நீங்கள் எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, கர்த்தரை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவ்வளவு சிறந்தது. இரண்டாவது காரணம், வாலிப வயதிலே கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் பணியையும் தங்கள் நேரத்தையும் தங்கள் பலத்தையும் கர்த்தருக்காக கொடுத்து அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டால் அநேகரை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த முடியும். ஆனால் ஒரு முதியவர் ரட்சிக்கப்பட்டால் அவரை மட்டுமே ரட்சித்துக் கொள்ள முடியும் என்பார்கள். ஏனென்றால் அவர் இயேசுக்காக கொடுக்க அவருக்கு ஆரோக்கியமான உடலோ பலனோ இல்லை. அவரால் அலைந்து தெரிந்து பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியாது. ஆனால் வாலிபர்கள் அப்படி அல்ல. வேதத்திலே பாருங்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் எல்லாருமே வாலிபர்கள்தான். யோசேப்பு, மோசே, கிதியோன், தாவீது, எரேமியா, பவுல், தீமோத்தேயு மற்றும் அநேக இளம் ஊழியர்களை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அநேக இளம் ஊழியர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ததை நீங்கள் புத்தகங்களிலே வாசித்து பார்க்க முடியும். ராபர்ட் மொஃபெட் என்பவர் சிறுவயதிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் பின் நாட்களிலே தென்னாப்பிரிக்காவிலே சிறந்த ஊழியராயிருந்து பணி செய்தவர் என்று வாசிக்கிறோம். இவ்வாறு வாலிபர்கள் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். இந்திய தேசத்திலே சாது சுந்தர் சிங் என்பவர் வாலிப வயதிலே கர்த்தரை அறிந்து கொண்டார். வட இந்தியாவின் பல பகுதிகளிலே அவர் அலைந்து தெரிந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர். பிரியமானுள்ளே, சூரியனுக்கு கீழே உள்ள வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த ஒரு பதிலும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் பதிலாயிருக்கிறார். எந்த வயதினரானாலும் சரி, எந்த காலகட்டத்திலே வாழ்கிறவர்களாயிருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தம் இதுதான். யோவான் 6:37 அவர் என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எனவே நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்களும் இன்றே அவரண்டை வரலாம். அவர் தன்னண்டை வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் உங்களையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த உலக வாழ்க்கை மாயையானது வீணானது என்று சாலமோன் கூறியது போல இன்றைக்கு கூறிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆம், வாழ்க்கையிலே வெறுமையே உள்ளது, வாழ்ந்து நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்று சொல்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அர்த்தத்தையும் பயனையும் தரக்கூடிய ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. பயனற்றது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையையும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்ற முடியும். அவருடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை செய்த பின்னர் வாழ்க்கையை மாய என்று அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. இல்லையென்றால் தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்து பல பாடுகளை பட்ட பிறகு வாழ்நாளை வெறுமையாக கழித்து விட்டேனே என்று கதற வேண்டாம். இன்றே நீங்கள் இயேசுவினிடத்திலே வருவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையையும் அவர் அர்த்தமுள்ளதாக இனிமை உள்ளதாக மாற்றுவார். உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வாழ்வே வெறுமையானது என்றிருந்த எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தி எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இந்த நாளிலேதானே எங்களை முற்றிலுமாக ஒருமுறை கூட உம்மிடத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை கொண்டும் நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையையும் இனிமையானதாக மாற்றும், அர்த்தமுள்ளதாக மாற்றும். இந்த நேரத்திலேயும் இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரங்களிலே பூரணமாய் ஒப்படைக்கிற அருமையான வாலிப தம்பிமார், வாலிப தங்கைமார், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனங்களை கை கொண்டு நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வாலிப பிராயத்திலே உன் தேவனை நீ நினைப்பாய், உன் வாலிப பிராயத்திலே உன் தேவனை நீ நினைப்பாய்.
இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் இயேசுவை நீ உன் மனதில் கொள்வாய்,
உன் வாலிப பிராயத்திலே உன் தேவனை
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27.
தேவனின் கைகளில் உன்னை கொடுப்பாய், தேவையான பொது உபயோகிப்பாய்,
கண்மலை மீது உன் பாதம் நிற்கும், கழுகு போல் புது பலன் அடைந்திடுவாய்,
உன் வாலிப பிராயத்திலே உன் தேவனை நீ நினைப்பாய்.
உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:16. உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:16.